بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நமது இந்த தர்பியாவுடைய வகுப்பு ஒரு இடைவெளிக்கு பிறகுதான் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் நமது அந்த 3 மாதத்துக்குரிய பாடத்திட்டத்திலே இப்போது ஃபிக்ஹுடைய தொடரிலே நாம் தொழுகையை தக்பீரிலிருந்து சலாம் வரை உள்ள பகுதியை பார்ப்பதாக நாம் முடிவு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தொழுகை என்ற இபாதத் எந்த அளவு முக்கியத்துவம் மிக்கது, அதனுடைய முக்கியத்துவங்களை நாம் நிறையவே அறிந்து விளங்கி வைத்திருக்கின்றோம். இந்த தொழுகையை நாம் எந்த அளவு சிறப்பாக நிறைவேற்றுகின்றோமோ அந்த அளவு அது நமது வாழ்விலே தாக்கம் செலுத்தும். தொழுகை என்பது அதை எந்த அளவு சிறப்பாக பேணுதலாக உரிய முறையில் அதை நாம் பேணி பாதுகாத்து தொழுகின்றோமோ அது நமது வாழ்வினுடைய அனைத்து இடங்களிலும் அது தாக்கம் செலுத்தும். அதை ஒருவர் அலட்சியப்படுத்துகின்ற போது அது அவருடைய வாழ்வில் எல்லா இடங்களிலும் அலட்சியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். நறுமை சகோதரர்களே, இந்த தொழுகையை எந்த அளவு சிறப்பாக அழகாக ஒருவர் நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவு சிறப்பாக அழகாக அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் விரும்புகின்றான். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை ஒரு இபாதத், ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்குரிய அடிப்படைகளில் இஹ்லாஸ், உள தூய்மை எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகின்றதோ அந்த அளவு இத்திபாஉ சுன்னா, நபி வழியை பின்பற்றி அதை நிறைவேற்றுவதும் முக்கியத்துவம் பெறுகிறது. இஹ்லாஸ், உள தூய்மை மிகச்சரியாக இருக்கிறது, ஆனால் நபி வழி பின்பற்றப்படவில்லை என்றால் அந்த அமல் நிராகரிக்கப்படும், அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதேபோன்று நபி வழியை அவர் முழுக்க முழுமையாக சரியாக பின்பற்றுகிறார், ஆனால் இஹ்லாஸிலே கோட்டை விட்டு விடுகின்றார் என்றால் அந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த முறையில் நாம் நமது தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபித்தோழர்கள் சில பொழுதுகளில் சில நபித்தோழர்களுடைய தொழுகையை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் தொழுத இந்த முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை முறை எனக்கு நினைவூட்டியது, நினைவுபடுத்தியது என்று சொல்வார்கள். அந்த அளவு அதை நேசிக்கக்கூடியவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நூலை பொறுத்தவரையில் அஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சிஃபத்து ஸலா தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த தொழுகை முறை தக்பீரிலிருந்து தஸ்லீம் வரை உள்ள அந்த தொழுகை முறையில் அதை சுருக்கமாக அது தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுருக்கமாக தொகுக்கப்பட்ட அந்த நூலைத்தான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இதில் தலைப்பாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த நூலினுடைய முகவுரையெல்லாம் சுன்னாவை முக்கியத்துவப்படுத்தி அறிஞர்கள் எந்த அளவு சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அறிஞர்கள் எந்த அளவு சுன்னாவை சார்ந்திருந்தார்கள் என்பதையெல்லாம் அவர் விளக்குகின்றார்கள். அவைகளையெல்லாம் விளக்கிவிட்டு அதிலே நாம் தொழுகையிலே முதலாவதாக இஸ்திக்பாலுல் கிபிலா அல்லது இஸ்திக்பாலுல் கஅபா, கஅபாவை முன்னோக்குதல், கிபிலாவை முன்னோக்குதல் என்ற தலைப்புக்கு வருவோம். தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகைக்கு வுது என்பது நிபந்தனையாக இருக்கிறது. வுது இன்றி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நிறைவாக அழகாக வுதுவை செய்து கொண்ட ஒருவர் தொழுகைக்காக வருகின்றார். வந்து அவர் கிபிலாவை முன்னோக்குகின்றார். கிபிலாவை முன்னோக்குவதென்பது தொழுகையினுடைய இன்றியமையாத ஒரு அம்சமாக அது இருக்கிறது. வஹுவ ருக்னும் மின் அர்கானிஸ் ஸலா, அது தொழுகையுடைய அர்கான்கள் என்றும் உள்ள ஒன்றாக, ஃபர்தான தொழுகையாக இருக்கலாம், நஃபிலான தொழுகையாக இருக்கலாம், அவர் எங்கு இருந்தாலும் அவர் கிபிலாவை முன்னோக்கியவராக தொழுகையை அவர் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கிபிலாவை அவர் முன்னோக்கவில்லை என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எனவே இந்த அடிப்படையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து, இந்த சட்டத்திலிருந்து சலுகை அளிக்கப்படக்கூடியவர்கள் என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது போர் காலத்தில் நாம் சலாத்துல் ஹவுஃப் என்று சொல்வோம், போர் காலத்திலே நிறைவேற்றப்படுகின்ற தொழுகை, போரில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த போர் களத்தில் எப்படி தொழ வேண்டும் என்பதற்கு, எப்படி தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. அந்த நேரத்தில் கூட தொழுகையை நீங்கள் கூட்டாக ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படியான அந்த உக்கிரமாக போர் நடக்கக்கூடிய போர் களத்தில் அவருக்கு கிப்லாவை முன்னோக்க முடியவில்லையா, அங்கு குற்றமாக அது பிடிக்கப்பட மாட்டாது, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் போர்க்களத்தில் எதிரி எந்த சந்தர்ப்பத்தில் எப்படியும் தாக்கலாம், எதிரியுடைய தாக்குதலுக்கு அவர் இலக்காகலாம். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கிப்லாவை முன்னோக்குவது அங்கு வலியுறுத்தப்பட மாட்டாது. அதேபோன்ற நறுமை சகோதரர்களே, அதாவது நோயாளி, ஒரு நோயாளி இருக்கிறார், அந்த நோயாளியை பொறுத்தவரையில் அவருக்கு அவருடைய சக்திக்கேற்ப தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்ற அடிப்படையிலே சில நேரம் அவருக்கு கிபிலாவை முன்னோக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். இப்படி ஒரு நோயாளியாக இருக்கக்கூடியவர், அதேபோன்று கப்பலிலே பிரயாணம் செய்கிறார், அல்லது வாகனத்திலே பிரயாணம் செய்கிறார், அல்லது விமானத்திலே பயணம் செய்கிறார், இப்படி பயணம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு கிபிலாவை அங்கு முன்னோக்க முடியாத ஒரு நிலை அங்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். சில பொழுதுகளில் என்ன செய்கிறது, நேரம் தொழுகையுடைய நேரம் தவறிவிடும். நாம் ஒரு வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், தொழுகையுடைய நேரம் தவறிவிடும், தொழுது ஆக வேண்டும் என்ற நிலையில் அவர் எப்படி அவருக்கு தொழ முடியுமோ, உட்கார்ந்த நிலையில் தான் தொழ முடியுமோ, அவர் தொழ வேண்டும். அங்கு அவர் கிப்லாவை முன்னோக்கித்தான் ஆக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. அங்கு அவர் தொழுகை அவரால் முடிந்த அமைப்பிலே அவர் நிறைவேற்ற வேண்டும். அதேபோன்று கப்பலிலே, அதேபோன்று விமானத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் நின்ற நிலையிலே தொழ முடியாது, விழுந்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யலாம், உட்கார்ந்து தொழுகை நிறைவேற்றலாம். இந்த இடத்திலும் கிப்லா என்ன செய்யப்பட மாட்டாது, இவர்களுக்கு நிபந்தனையாக இஸ்லாம் சொல்லவில்லை. முடியுமாக இருந்தால் கிப்லாவை முன்னோக்குவது, இல்லை என்றால் அவர்களால் முடிந்த அடிப்படையில் இவர்கள் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப கிப்லாவை முன்னோக்குவதில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் என்று நாம் யாரை சொன்னோம், சொல்லுங்க, போர்க்காலத்தினுடைய அந்த சூழலில். அதேபோன்ற நறுமை சகோதரர்களே, நஃபிலான தொழுகைகள், ஒரு பிரயாணி நஃபிலான தொழுகைகளை என்ன செய்யலாம் என்றால் அவருடைய வாகனத்தில் அமர்ந்து தொழலாம். இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வித்ருடைய தொழுகையை அவர்கள் வாகனத்திலே அமர்ந்தவாறு தொழுவார்கள். ஃபர்தான தொழுகை அவர்கள் தொழ விரும்பினால் வாகனத்தில் இருந்து இறங்கி கிப்லாவை முன்னோக்குவார்கள் என்ற ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே பிரயாணத்திலே இருக்கும்போது நபிலான சுன்னத்தான நபிலான தொழுகைகளை தொழ விரும்பக்கூடியவர் என்ன செய்யலாம், வாகனத்திலே அமர்ந்தவாறே அவருக்கு தொழலாம். அதில் ஒரு சில அறிஞர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அதாவது அவர் தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீரை கட்டும் போது அவர் கிப்லாவை முன்னோக்க முடியுமா இருந்தால் அப்படி முன்னோக்குவது, அதற்கு பிறகு எந்த பக்கம் வாகனம் செல்கிறதோ அவர் தொழுது கொள்ளலாம். ஆனால் பொதுவாகவே என்னது, அவர் பிரயாணத்தில் வந்து நஃபிலான தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை வாகனத்தில் அமர்ந்து தொழலாம். அங்கு கிப்லாவை முன்னோக்குவது என்பது ஃபர்தான தொழுகை வந்துவிட்டால் அவர் இறங்கி கிப்லாவை முன்னோக்க வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, முதலாவது ருக்குனாக கிபிலாவை முன்னோக்குதல். அதே போன்று இதில் இன்னொரு சட்டத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் ஒருவர் என்னது, அவர் தவறுதலாக கிபிலாவை முன்னோக்காமல் அவர் தொழுது விடுகின்றார், அவர் அதற்குரிய முயற்சிகளை செய்கிறார். சில பொழுதுகளில் மேகமூட்டமாக இருக்கக்கூடிய காரணம் அல்லது வேறு வேறு பிரயாணத்தில் இருக்கக்கூடிய அந்த காரணங்களால் சரியான முறையிலே அதை தீர்மானிக்க முடியாமல் ஒருவர் தொழுதுவிட்டால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், அவர் அதை மறுபடியும் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அவர் அப்படி தொழுது கொண்டிருக்கின்ற போது ஒருவர் வந்து சொல்கிறார், நீங்க வந்து நீங்க தவறான பக்கம் திரும்பி இருக்கிறீர்கள், இப்படி திரும்புங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார் என்றால் அவர் அவசரமாக என்ன செய்து விட வேண்டும், அதன் பக்கம் திரும்பிவிட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம், கிபிலாவுடைய அந்த சட்டம் தொடர்பான வசனம் இறங்கிய போது ஹுபாவுடைய மஸ்ஜிதிலே தொழுது கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நபி தோழர் வந்து என்ன சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திரும்பி விட்டார்கள். எனவே தொழுகையிலே அவர்கள் என்ன செய்தார்கள், திரும்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த சட்டங்கள் சுருக்கமாக கிபிலாவை முன்னோக்கு தொடர்பாக உள்ள சட்டங்களாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவதாக நறுமையான சகோதரர்களே, அல் கியாம், ஒருவர் தொழுகைக்காக நிற்க வேண்டும், தொழுகைக்காக நிற்க வேண்டும். இது தொழுகையினுடைய ருக்குன்களில் அர்கான்களில் ஒன்றாக இருக்கிறது. இதிலே சில பொழுதுகளில் நாம் இங்கே விதிவிலக்காக வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கின்ற போது, அதாவது போருடைய சந்தர்ப்பம், போருடைய நேரத்தில் என்ன செய்யலாம், நின்ற நிலையிலே கியாமிலே நின்ற நிலையிலே தொழுவதற்கு அந்த போரில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு முடியாமல் இருக்கும். அவர்கள் வாகனத்திலே அமர்ந்தவாறு அந்த போரை செய்தவாறு சில நேரங்களில் தொழ வேண்டியிருக்கும். எனவே அவர்கள் என்ன செய்யலாம், வாகனத்திலே அமர்ந்த நிலையில் அவர்கள் தொழலாம். அதே போன்றுதான் நோயாளிகள், இயலாமையிலே உள்ளவர்கள், முதியவர்கள், அவர்களுக்கு நிற்க முடியாது. நிற்க முடியாத நிலை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள், உட்கார்ந்து தொழுவார்கள். அவர்கள் உட்கார்ந்து தொழுவார்கள். அவர்களுக்கு உட்கார்ந்து தொழுவதற்கு முடியாதா, அவர்கள் ஒரு பக்கமாக என்ன செய்வார்கள், சாய்ந்து தொழுவார்கள். அவர்களால் எப்படி முடியுமோ அப்படி அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, தொழுகையிலே நிற்பது கியாம் என்பது ருக்குன், ஒரு அர்க்கான். அதற்கு முடியாத நிலைகள் என்பது போருடைய சந்தர்ப்பமோ அல்லது நோய், இயலாமை, முதுமை போன்ற காரணங்கள். இந்த காரணங்களுக்காக இதிலிருந்து ஒருவர் என்ன செய்வார், விதிவிலக்கு பெறுவார். அதே போன்று நபிலான தொழுகைகளை என்ன செய்யலாம், ஒருவர் உட்கார்ந்தவராக அவர் தொழலாம். நபிலான தொழுகைகளை ஒருவர் என்ன செய்கிறார், உட்கார்ந்தவராக வாகனத்தில் ஒருவர் தொழலாம். அவர் அப்படி தொழுகின்ற போது சில சந்தர்ப்பங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நோயுடைய காரணங்கள், இப்படியான காரணங்கள் வருகின்ற போது அவருடைய ருக்குவை விட சுஜூத் கொஞ்சம் தாழ்ந்ததாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், அவர் ருக்குவுக்காக பணி குனிவாரா இல்லையா, அதைவிட கூடுதலாக அவர் என்ன செய்ய வேண்டும், சுஜூதுக்கு அவர் குனிய வேண்டும். அதற்கு மாற்றமாக ஏதாவது ஒன்றை வைத்து அதன் மீது சுஜூத் செய்வது என்ற நிலை என்பது பிழையானதாகும் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் மற்றொரு விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல தொழுகையுடைய அர்க்கான்கள்ல எதை வந்து அவருக்கு செய்ய முடியுமோ அதை அவர் செய்வது. உதாரணமாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒருவர் வந்து தொழுகின்றார், அவர் வந்து தொழக்கூடிய அவர் உட்கார்ந்து தொழுகின்றார் என்று சொன்னால் அவருக்கு ருக்குவை என்ன செய்யலாம், தாராளமாக செய்யலாம், சுஜூதை பூமியிலே செய்யலாம் என்றால் அவற்றை அவர் செய்ய வேண்டும். எது ருக்குன்கள் அவருக்கு முடிகின்றதோ அதை அவர் செய்ய வேண்டும். மொத்தமாக அனைத்தையும் செய்யாமல் விட்டுவிடுவது என்பது அல்ல. எனவே நறுமை சகோதரர்களே, கயாம் முதலாவது என்ன பார்த்தோம், முதலாவது சொல்லுங்க, அர்க்கான்கள் முதலாவது என்ன சொன்னோம், கிபிலாவை முன்னோக்குதல் என்பதை பார்த்தோம். அதே போன்று இரண்டாவதாக என்ன, அல் கியாம் தொழுகைக்காக நிற்றல், சக்தி உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும் என்பது இது இரண்டாவது ருக்குனாக நாம் பார்த்தோம். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அதாவது தொழுகையை வந்து ஒருவர் விமானத்தில் கப்பலிலே தொழுவதை பொறுத்தவரையில் இதற்கு என்னது அனுமதி இருக்கிறது. பரலான தொழுகைகளை ஒருவர் என்னது கப்பலில் அல்லது அவருடைய அந்த வாகனத்தில் ஆரம்பத்தில் நாம் சொன்னது போன்று விமானத்தில் தொழுவதற்கு என்னது அனுமதி இருக்கிறது. அவர் அப்படி தொழுகின்ற போது அவருக்கு நிற்க முடியாத நிலை, இப்ப நிற்பது கியாம் என்பது ருக்குன் என்று சொன்னோம், ருக்குன் என்று பார்த்தோம். இப்ப நிற்க முடியாத நிலை, அப்படி நின்றால் விழுந்து விடுவார்,
அவர் என்ன செய்யறாரு, கப்பல்ல விமானத்துல பயணிக்கிறாரு அல்லது ஒரு வாகனத்துல பயணிக்கிறாரு, அப்படி நிற்பார் என்று சொன்னால் அவர் விழுந்து விடுவார் என்று அஞ்சுவார் பயப்படுவார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யலாம், அவருக்கு உட்காரலாம். அவருக்கு நிற்பதற்கு சக்தி இருக்குது, நிற்பதற்கு சக்தி இருந்தாலும் அங்க என்ன பிரச்சனை, நிற்க முடியாத நிலை. அப்படியான நிலையில் என்ன செய்யலாம், அவருக்கு உட்கார்ந்து அந்த தொழுகையை நிறைவேற்றலாம் என்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் வயது முதிர்ந்த காரணத்தாலோ அல்லது பலவீனத்தின் காரணத்தாலோ ஒருவர் இருக்கிறார், அவர் என்னதான் ஒரு தூண்ல சாய்ந்து அல்லது ஒரு அம்புல ஒரு தடியில ஊண்டி அப்படி அவருக்கு தொழ முடியுமாக இருந்தால் அப்படி தொழுவதற்கும் என்னது அனுமதி இருக்கிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஒருவர் அல் ஜம்மு பைனல் கியாமி வல் குஊத், ஒருவர் நிற்பது உட்காருவது இந்த இரண்டையும் செய்வதற்கு, உதாரணமாக இரவு தொழுகைய, இப்ப இரவு தொழுகையை ஒருவர் தொழுகிறார், இரவு தொழுகையில இருக்கக்கூடிய ஒருவர் அவர் என்ன செய்யறாரு, எந்த ஒரு காரணம் இல்லாம அவர் உட்கார்ந்து தொழலாம், இரவு தொழுகை உட்கார்ந்து தொழுகின்றார். இப்படி தொழுகக்கூடியவர் அவருக்கு இரண்டையும் உட்காருதல் நிற்றல் என்பதை இரண்டையும் அதில் இணைக்கலாம். உதாரணமாக எப்படி, அவர் வந்து உட்கார்ந்து குர்ஆனை ஓதுகின்றார், தொழுகையில உட்கார்ந்தவராக தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவர் உட்கார்ந்தவராக என்ன செய்யறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அந்த நீண்ட சூராக்களையோ நீண்ட வசனங்களை அவர் ஓதுகிறார். ஓதிவிட்டு அவர் ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால், அவர் எழுகின்றார். அவர் எழுந்து எஞ்சிய சில வசனங்களை ஓதிவிட்டு அவர் என்ன செய்யறாரு, ருக்கு செய்கின்றார், சுஜூத் செய்கிறார், இதே போன்று இரண்டாவது ரக்காத்தையும் செய்கிறார். இப்படி செய்வதற்கும் அனுமதி இருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இப்ப ஒருத்தர் இரவு தொழுகையை தொழுகின்றாரு, அவர் என்ன செய்யறாரு, நின்றும் உட்கார்ந்தும் தொழ நினைக்கிறார். அப்படின்னு சொன்னா ஒரே தொழுகையில் இப்படி செய்யலாம். அப்படி தொழும் போது அவர் உட்கார்ந்து நீண்ட நேரமாக குர்ஆனை அவர் ஓதிவிட்டு ருக்கு செய்வதற்கு முன்னால் எழுந்து எஞ்சிய சில வசனங்களை ஓதி ருக்கு செய்வது, சுஜூத் செய்வது, இதுவும் என்னது இப்படியான இரவு தொழுகைகள், இப்படியான தொழுகைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் என்ன கவனிக்க வேண்டும். அதே போன்று அவர் உட்காருகின்ற போது அவருக்கு எப்படி வசதியாக முடியுமாக இருக்கிறதோ அந்த முறையிலே அவர் என்ன செய்யலாம், அவர் உட்கார்ந்து கொள்ளலாம், அமர்ந்து கொள்ளலாம் என்பதையும் நாம் இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, இதில் இன்னொரு சட்டத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது அஸ்ஸலாத்து ஃபின்னியால், ஒருவர் செருப்புகளை அணிந்து தொழுதல். இப்போ ஒருத்தர் செருப்பு அணிந்து கொண்டே தொழுகின்றார். இப்போ இதை பொறுத்தவரையில் நம்மள அதிகமானவர்களுக்கு இது ஒரு அபூர்வமான காட்சியாகத்தான் இருக்குது. நிறைய பேர் என்னது இதை ஏற்றுக்கொள்ற மாதிரி எல்லாம் அவங்களோட உள்ளங்களும் இல்லை, என்ன அப்படி பார்த்து பழக்கப்படலை. நாங்கள் சிறு பிராயத்திலிருந்து அப்படி என்ன செய்யல, பார்த்து பழக்கப்படாத காரணத்தால நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பல நியாயங்களை காரணங்களை சொல்லி அதை எப்படியாவது அதை புறக்கணிப்பதற்கு முயற்சி செய்யறதை பார்க்கிறோம். ஆனால் நறுமை சகோதரர்களே, இதற்கு மார்க்கத்தில் முழுமையான அனுமதி இருக்குது, இதுக்கு மார்க்கத்தில் முழுமையான அனுமதி இருக்கிறது. ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் தனது அந்த நூல் என்ன சொல்றார் என்று சொன்னா, ஒருவர் என்னது பாதணிகள் அணிந்து தொழ விரும்புகிறாரா, தொழலாம். பாதணிகளை கழட்டி அவர் தொழ விரும்புகிறாரா, தொழலாம். அதை அனைத்துக்கும் என்னது மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஒரு முறை அப்படி அணிந்து கொண்டு தொழுவது சிறந்தது, ஒரு முறை கலட்டி விட்டு தொழுவது சிறந்தது, எது அவருக்கு லேசோ அப்படி என்ன செய்யலாம், அவருக்கு செய்யலாம். இந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்படுது. ஆனால் இன்று எப்படி இது பார்க்கப்படுது, இன்று பாத்தீங்கன்னா இது வந்து என்னது ஒரு பெரும் ஒரு குற்றமாக இது பார்க்கப்படுது. அப்படி ஒருத்தர் தொழுதுட்டால் என்னது ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டாரு, என்ன இப்படி தொழுகிறாரு என்று பார்க்கிறாங்க. ஆனா மார்க்கத்தில் அதுக்கு என்னது எந்த அளவுக்கு சொல்றாரா, அப்படி ஒரு முறை தொழுவது சிறந்தது, இப்படி ஒரு முறை தொழுவது சிறந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்கள் ஹதீஸ்களை அறிந்து வைத்திருக்கிறோம், ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதணிகளை செருப்புகளை போட்டவாறு அணிந்தவாறு தொழுதார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கும் போது தொழுகையில் ரசூல் என்ன செய்தார்கள், அதை கலட்டி வைத்தார்கள் இல்லையா. கலட்டி வைக்கும் போது பின்னால் தொழுது கொண்டது நபி தோழர்கள் என்ன செய்தாங்க, அதை கலட்டி வைத்து விட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்ததன் பிறகு நபி தோழர்களிடம் என்ன கேட்டாங்க, நான் கலட்டி வைத்தேன், சரி நீங்க ஏன் கலட்டினீங்க, எதற்காக கலட்டினீர்கள், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் கலட்டினீர்கள் நாம் கலட்டினோம், அதான் உங்களை பின்பற்றுவது என்பது, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவது என்ற இதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பார்க்கிறாங்க, அதற்கு நியாயங்கள் எல்லாம் அவங்க என்னது காரணங்கள் எல்லாம் கேட்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் செய்து விட்டார்கள், உடனே அதை செயல்படுத்தினார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், என்னது இந்த பாதணிகள்ல செருப்புல அழுக்கு இருக்குது, அதனால கலட்டுமாறு சொன்னாங்க, நான் கலட்டி விட்டேன் என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அழுக்கு இல்லையா? அழுக்கண்டா தெளிவா தெரிய வேண்டும் அழுக்கு. அதான் அழுக்கு. அவர் என்ன சொல்றாரு, அங்க போயிட்டு பாரு, இங்க நடந்து போயிட்டு பாரு, அதான் கழுவுறாரு. எனவே நறுமையான சகோதரர்களே, அழுக்கு என்பது தெளிவாக தெரிந்தால் அது அழுக்கு, அசுத்தம் இல்லை என்றால் அது என்னது, அது சுத்தமானது. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்புகளை பாதணிகளை அணிந்தவாறு தொழுதார்கள், தொழுதிருக்கிறார்கள் என்றால் நாமும் தாராளமாக என்ன செய்யலாம், தொழலாம். சில சந்தர்ப்பங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சில நேரங்களில் பிரயாணங்கள்ல அப்படித்தான் தொழ வேண்டிய நிலை இருக்கும். அந்த நேரத்தில் கூட சில என்ன செய்வாங்க, சூடாக இருக்கும், பூமி சுட்டு கொண்டிருக்கும், அப்ப கூட கலட்டிட்டு சூட்டோட தொழுவாங்க. தொழ முடியாது, அதுல ஈடுபாடு இருக்காது. மார்க்கம் அழகான தீர்வை சொல்லி தருது, பாதணிகளை செருப்பு போட்டே தொழுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. பாக்குறோமா இல்லையா, சில சந்தர்ப்பங்கள்ல வெட்ட வெளிகள் எல்லாம் தொழ வேண்டிய நிலை ஏற்படுது. அப்படி ஏற்பட்டு அந்த சூட்டான நேரத்தில் கூட பாதணிகளை கலட்டி தொழுவதன் மூலம் தொழுகையில ஈடுபாடு செலுத்தியது. ஏன், கால்கள் சுட்டுக் கொண்டிருக்கும், வெந்து கொண்டிருக்கும். அப்ப மார்க்கம் அழகா சொல்லி தருது, பாதணிகளை போட்டு தொழுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப எனவே நாங்க என்ன பார்க்க வேண்டும், அதுல எதுவும் அழுக்குகள் அசுத்தங்கள் இருக்குதா, அதான் பார்க்க வேண்டும். இல்லையா, தாராளமாக என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம் என்பதை நாம் இங்கு என்ன செய்கிறோம், விளங்க வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இதுல நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவர் தொழுகையில் இருக்கும் போது பாதணிகளை கலட்ட விரும்புகிறார் என்று சொன்னால், கலட்டி வைக்க விரும்புகிறார் என்றால், அவர் தனது வலப்புறம் அதை வைக்காமல் தனது இடப்புறமாக அதை வைத்துக் கொள்ளுதல், தனது இடப்புறமாக இடப்பக்கமாக அதை வைத்துக் கொள்ளுதல். இடப்பக்கமாக அதை வைத்துக் கொள்ள முடியவில்லையா, அங்க யாராவது பக்கத்தில், இடது பக்கத்தில் யாராவது தொழுகின்றார்கள் என்று சொன்னால், தனது கால்களுக்கு இடையில அதை வைத்துக் கொள்வது, தனது கால்களுக்கு மத்தியில் அதை வைத்துக் கொள்ளுதல், அதை தனக்கு முன்னால் வைத்துக் கொள்ளாமல் இருத்தல். தனக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, அதை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது ஒரு தொழுகையாளி பேணுகின்ற ஒரு ஒழுக்கம். அது தொழுகையாளி பேணுகின்ற ஒரு ஒழுக்கமாக ஷேக் அவர்கள் இதை இங்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அவ இந்த செய்தியின் அடிப்படையில் ஒருவர் செருப்புகளை பாதணிகளை போட்டுக்கொண்டு தொழுவதற்கு மார்க்கத்தில் என்னது தாராளமான அனுமதி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், இதனூடாக தெளிவாக நாம் இதிலே விளங்குகிறோம். அதே போன்று அடுத்ததாக இதிலே அவர் ஷேக் அவர்கள் அடையாளப்படுத்துகின்ற மற்றொரு விஷயம், அஸ்ஸலாத்து அலல் மிம்பர், அதாவது மிம்பரின் மீது தொழுதல். மிம்பர் எங்களுக்கு தெரியும், ஒரு மேடை, அதிலிருந்து என்ன செய்வாங்க, மக்களுக்கு உரை நிகழ்த்தப்படும். ஒரு மேடை, ஒரு மிம்பரின் மீது தொழுதல், ஒரு மிம்பரின் மீது தொழுதல் என்பது நாங்கள் யாரும் பார்த்தது கிடையாது. மிம்பர்ல இருந்து உரை நிகழ்த்துவதான் என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அப்ப மிம்பரின் மீது தொழுதல் என்ற ஒரு தலைப்பு. அப்ப என்ன இதுல சொல்றாங்க, அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இமாம் ஒரு ஒரு மிம்பரின் மீது தொழுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. இப்ப மிம்பரின் மீது இருந்து ஏன் உரை நிகழ்த்தப்படுது, மிம்பரின் மீது இருந்து உரை நிகழ்த்தப்படுவது ஏன், அனைவருக்கும் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அந்த இமாம் உரை நிகழ்த்தக்கூடிய ஹதீபை அனைவரும் பார்க்க வேண்டும், அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்கு தான் ஒரு மேடை. அதே போன்று தொழுகையை அனைவரும் பார்க்க வேண்டும், தொழுகையை என்ன செய்ய வேண்டும், அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக மிம்பரின் மீது என்ன செய்யலாம், இருந்து தொழுகை நடத்தலாம். இல்லைங்களா, அப்படி தொழுகை நடத்தினா இமாமுக்கு அதுதான் கடைசி தொழுகை, எங்க ஊர்களில் இருக்கும். சொல்றது அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படி வந்து ஏன் அந்த தொழுகை என்றால், மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, மக்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பதற்காக முக்கியமானது. மக்கள் பார்ப்பது, தொழுகை முறையை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக மிம்பரின் மீது இருந்து தொழுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தொழுதிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி என்ன செய்தாங்க, அப்படி தொழுகை நடத்தினார்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தும் போது என்ன செய்வாங்க, அவர்கள் சுஜூத் செய்வதற்காக என்ன செய்ய வேண்டும், அவங்க கீழே இறங்கி வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க பின்பக்கமாகவே வருவார்கள். இப்ப கிப்லா, அப்படி இந்த பக்கம் கிப்லான்னு வைங்களேன், ரசூலுல்லாஹி மிம்பர் மீது தொழுறாங்க, தொழுது விட்டு அவர்கள் அந்த கிப்லா அப்படி முன்பக்கமாக இருக்கும், அப்படி பின்பக்கமாகவே இறங்குவார்கள், அப்படி திரும்பி இறங்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, கிப்லாவை முன்னோக்கியவர்களாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்குவார்கள். சுஜூத் செய்து விட்டு சும்ம யஊது இலைஹி, திரும்ப என்ன செஞ்சிருவாங்க, மிம்பரின் மீது அவர்கள் ஏறி ஏன் அடுத்த ரகாத்த தொழுவார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இருக்கிறார்கள். அப்ப இது என்னது, அனுமதி. எதற்கு அனுமதி, மக்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா, மக்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டுமா, அதற்கு இந்த முறையை செய்யலாம், இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இந்த யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதுகள் வந்து செஞ்சா கூட பெரிய போர் தான், பள்ளிக்குள்ள நடக்கும் யுத்தங்கள் தான், பள்ளிக்குள் நடக்கும். மேடு பாருங்க, இந்த சுண்ணாக்கள் எல்லாம் என்னது, அரிதாகிவிட்டது அல்லது நடைமுறையிலே கிடையாது. பள்ளிகளில் மஸ்ஜிதுகள் எடுத்தீங்கன்னா பிதுகத்துகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக பிதுகத்துகளை செய்யலாம், அதற்கு வரவேற்பு இருக்கும், அதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள், சிறுக்குக்கும் பிரச்சனை கிடையாது. இப்படி சுண்ணாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள், சுண்ணாக்கள் இப்படி மறக்கடிக்கப்பட்டதன் காரணத்தால் அப்ப இவைகளை திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டும். இவைகளை மக்களுக்கு என்ன செய்யணும், திரும்ப இவைகள் இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்த வேண்டும். அப்ப எனவே அந்த அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே, அப்ப இந்த தலைப்புல இன்றைய தலைப்பு இவ்வளவுதான், இன்றைய தலைப்பு இந்த அளவுதான் நாங்கள் இந்த தலைப்புல பார்க்க வேண்டியிருக்கிறது, இந்த அளவு நாம் பார்த்திருக்கிறோம். இது வந்து அடுத்த வகுப்புல, இதுல அடுத்த தொடர் நாங்கள் நடத்துவோம். இதுவரை நாம் நடத்தியதை கொஞ்சம் சுருக்கமாக மீட்டிக் கொள்வோம். அதை கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லறிக்கும். முதலாவது என்ன தலைப்பு சொல்லுங்க. முதலாவது தலைப்பு என்ன தொழுகை நாங்கள் பார்த்தது, கிப்லாவை முன்னோக்குதல். அப்ப கிப்லாவை முன்னோக்குதல் என்ற தலைப்பை முதலாவது பார்த்தோம். சரி, இதுல வந்து இந்த தலைப்புல கிப்லாவை முன்னோக்குதல் என்பது தொழுகையுடைய அர்க்கான்கள் என்றும் உள்ள ஒன்று என்று பார்த்தோம். இதிலிருந்து விதிவிலக்கு பெறக்கூடியவர்கள், இதிலிருந்து யாரெல்லாம் விதிவிலக்கு பெறுகின்றார்கள் சொல்லுங்க பாபோம். யாரு, நோயாளிகள், போர்க்காலத்தில் போர்ல கலந்து கொள்ளக்கூடிய நிலை, வேற கப்பலில், அதே போன்று வாகனத்தில் விமானத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய நிலையில தொழுகை நேரம் தவறிடும் என்று பயந்தால் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டிய நிலை ஏற்படுது. அப்ப என்ன செய்யலாம், அவருக்கு அவர் இருக்கக்கூடிய இடத்துல அப்படி என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். சரி, வேற நபிலான தொழுகைகள், ஒருவர் பிரயாணத்தில் என்ன செய்யறாரு, நபிலான தொழுகைகளை வித்திர பிரயாணத்தில் தொழுது கொள்ள விரும்புறார். அப்படி தொழக்கூடிய தொலை விருப்பமானவர் என்ன செய்யலாம், வாகனத்திலே அமர்ந்த நிலையிலே என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். வாகனத்தில் அமர்ந்த நிலையிலே தொழுது கொள்ள, நாங்கள் நிறைய பயணங்கள் போறோம், பிரயாணங்கள், நம்ம யாரும் இந்த சுண்ணாவை கடைபிடிக்கிற மாதிரி தெரியல. இந்த சுண்ணா ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், சுண்ணத்தான தொழுகைகளை வாகனத்தில் அமர்ந்து தொழுது இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வித்திர வாகனத்தில் அமர்ந்து தொழுதாங்க. நம்ம யாரும் செஞ்சிருக்கிறோம், நாங்கள் உம்ரா போறோம், வேறு வேறு பயணங்கள் பிரயாணங்கள் போறோம், நம்ம யாராவது வித்திர வாகனத்தில் அமர்ந்து தொழுது இருக்கிறோமா, படிச்சு என்ன செய்யணும் ஒரு பிரயாணத்துல போறோமா, அந்த இரவு நேர பிரயாணமா, வித்திர தொழ வேணுமா, உழுவு செய்து விட்டு தாராளமா வித்திர என்னது வாகனத்துல அமர்ந்தவாறு என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். இப்ப மார்க்க நமக்கு சொல்லித்தருது. அப்ப எனவே இந்த இந்த சுண்ணாக்கள் இதில் நாங்கள் ரசூலுல்லாஹி வாழ்நாளில் நடந்த இந்த நிகழ்வுகள், நமது வாழ்நாள் ஒரு தடவை செய்திருக்கிறோமா, நினைச்சு பாருங்க, ஒரு தடவை செஞ்சிருக்கிறோமா இதை. எனவே இது இந்த இடம் கிப்லாவை ஒருவர் முன்னோக்காமல் இருப்பதற்குரிய இடங்கள்ல ஒன்றாக இருக்கிறது. சரி, அதே போன்று அதில் இன்னொரு விஷயத்தை நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது கஅபாவை கண்களால் நேரடியாக பார்க்கக்கூடியவர் அதை பார்த்தவாறே தொழ வேண்டும். கஅபா ஒருத்தர் நேரடியாக பார்க்கிறாரு, கஅபாவுக்கு முன்னால் இருக்கிறாரா, அதை பார்த்து அவர் செய்யணும், அதை பார்த்த நிலையிலே அவர் தொழ வேண்டும். அதுதான் வாஜிப் அவருக்கு. அவருக்கு அது அவருடைய கண்களுக்கு தென்படவில்லையா, அவர் அதன் அந்த திசையிலே கஅபா இருக்கக்கூடிய பக்கத்திலே அதை நோக்கி அவர் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். சரி, அடுத்ததாக இன்னொரு சட்டத்தை நாம் இதுல பார்த்தோம். இது போக இப்ப ஒருவர் என்ன செய்யறாரு, கஅபாவை முன்னோக்காமல் தொழுகின்றார். எப்ப, எந்த சந்தர்ப்பத்தில், ஒரு நோயாளியா இருக்கிறாரு, கஅபாவின் பக்கம் திரும்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாரு, அந்த அளவு பலவீனம் விட்டு இருக்கிறாரு, தள்ளாடக்கூடிய முதுமையில் இருக்கிறாரு, அதே போன்ற பிரயாணத்தில் என்னது அதுக்கு ஒரு முடியாத நிலையில் இருக்கிறாரு. இப்ப என்ன செய்யலாம், இவருடைய தொழுகையுடைய சட்டம் என்னது சொல்லுங்க, தொழுகையுடைய சட்டம் என்னது, தொழுகையுடைய சட்டம் என்ன சொல்லுங்க, சாப்பாடு வரதா செய்வீங்களோ, அதாவது அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படித்தானே, அந்த அப்படி நிலை அந்த நிலையில ஒருவர் தொழுவார் என்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் திரும்ப அந்த தொழுகையை தொழ வேண்டிய அவசியம் கிடையாது, திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இப்படி ஒருத்தர் தொழுகிறாரு, ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க தொழுகிறது இப்படி இல்ல, இந்த பக்கம் தான் திரும்பி தொழ வேணும், போடா போறதுக்கு அவர் தொழுதாரு சரி வருமா, அப்ப என்ன செய்யணும், அவர் அந்த நேரத்தில் உடனே கிப்லாவின் பக்கம் திரும்பி விட வேண்டும். அவருக்கு சொல்லப்படுது இந்த பக்கம் திரும்ப, இதுதான் சரி என்று சொன்னார், உடனே அவர் தொழுகையில் என்ன செய்து விட வேண்டும், தொழுகையில் அப்படி நான் திரும்ப முடியாது அப்படி நிக்கிறதா இல்ல, அவர் உடனே திரும்பி விடுவது. அப்ப இதையும் கவனிக்க வேண்டும். அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம், ரெண்டாவது ருக்னாக என்ன பார்த்தோம் சொல்லுங்க, அல் கியாம், அப்படித்தானே, நிச்சல் என்பதை பார்த்தோம். சரி, இதுல வந்து யாரெல்லாம் இதுல இருந்து விதிவிலக்கு பெறுவார்கள், நோயாளிகள், நோயாளன் எப்படி? நோயாளனா அவருக்கு முடியாத ஒரு நிலை, அப்படித்தானே? ஏமனா அவருக்கு முடியாத நிலை. சரி, வேற முதுமை, முதுமை போன்ற பலவீனங்கள், போருடைய நிலை, போருடைய சூழல், இப்படியான நிலைகள் என்ன செய்யுது? இப்படியான நிலைகள்ல அவருக்கு வந்து நீக்க முடியாதா? அவருக்கு உட்கார்ந்து தொழலாம், உட்கார்ந்து தொழுவதற்கு முடியாதா? அவருக்கு சாய்ந்து தொழலாம் முடியுமா? அப்படி தொழலாம். அவரால் எப்படி முடியுமோ அப்படி அவர் என்ன செய்வது? தொழுது கொள்வது. இப்படி தொழும் போது ஒரு சட்டம் என்னது? நாங்கள் சொன்னோம், குறிப்பா சொன்ன ஒரு சட்டம் என்னது? ருக்குவை விட சுஜூத் என்ன செய்யுது? தாழ்ந்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா சில மஸ்ஜிதுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சுஜூது கண்டு வேற ஏதாவது செட் பண்ணி வச்சுக்கிறாங்க, தலையணை போன்றது அல்லது ஏதாவது சில பள்ளிகளில் கூட வச்சுக்கிறாங்க. அது கூடாது. என்னது? அவருடைய ருக்கு வந்து சுஜூதை விட தாழ்ந்ததாக இருக்கணும், அவ்வளவுதான். ஷேக் அவர்கள் இதில் தெளிவாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவருக்கு வந்து அந்த நேரடியாக சுஜூத் செய்ய பூமியில முடியாதுன்னு சொன்னால் அவருடைய ருக்குவை விட சுஜூத் தாழ்ந்ததாக இருக்க வேண்டும். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களை, இதில் நாங்கள் பார்த்த அடுத்த சட்டம் என்னது? இந்த கியாமில் இன்னொரு சட்டம் பார்த்தோமே, இல்ல இன்னொரு அதுக்கு முந்தி ஒன்று பார்த்தோமே, அதாவது எப்படி நீங்க சொல்ல சொன்னா கப்பலில், விமானத்துல, வாகனத்துல தொழுவ சம்பந்தம் ஒரு சட்டத்தில் பார்த்தோமா இல்லையா? என்ன பார்த்தோம்? இப்ப வந்து ஒருத்தர் வந்து வாகனத்துல பயணிக்கிறாரு அல்லது விமானத்துல அல்லது கப்பல்ல பயணிக்கிறாரு, தொழ வேண்டும், தொழுவதற்காக நின்றா என்ன செஞ்சு அவர் விழுந்துருவாரு, நிக்க நின்றா என்னது? விழுந்துருவாரு, அடிக்கிற பிரேக்கு போய் அங்க முன்னாலதான் போய் நிற்பாரு. விளைஞ்சு சொன்னா என்ன செய்யறது? அப்ப நின்ற நிலையில தொழ முடியாவிட்டா இவர் என்ன செய்யலாம்? இவருக்கு அமர்ந்து தொழலாம், இவருக்கு உட்கார்ந்து என்ன செய்யலாம்? தொழலாம். இவருக்கும் இதுல என்னது? சட்டம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து நாங்க என்ன சட்டம் பார்த்தோம்? இன்னொரு சட்டம், இரவு தொழுகை. இரவு தொழுகையுடைய விஷயத்தில் ஒரு விஷயம் சொன்னமா இல்லையா? உதாரணத்துக்கு இரவு தொழுகையில ஒருவர் வந்து என்ன செய்யலாம்? அதை நின்றும் உட்கார்ந்தும் என்ன செய்யலாம்? தொழலாம். ஒரு சட்டம் பார்த்தோமா இல்லையா? எப்படி அந்த முறையை சொல்லுங்க பாபம். ஒருத்தர் வந்து அவருக்கு நிற்க முடியும், சக்தி இருக்குது, இரவு தொழுகை, அவர் என்ன செய்யறாரு? உட்கார்ந்து தொழ விரும்புறாரா? உட்கார்ந்து தொழலாம். அவர் என்ன செய்யறாரு? சூரத்துல் ஃபாத்தியாவை, இன்னும் குர்ஆன்ல அவர் தெரிஞ்ச சூராக்கள், அத்தியாயங்கள் இதெல்லாம் ஓதுறார். ஓதிட்டு அவர் என்ன செய்யறாரு? ருக்கு செய்வதற்கு முன்னால எழும்பி சில வசனங்கள் ஓதி அவர் என்ன செய்யறாரு? ருக்கு செய்கின்றார். இப்படி வந்து இரவு தொழுகை ஒருவருக்கு தொழுவதற்கு என்ன இருக்குது? அனுமதி இருக்குது என்பதையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாங்க பார்த்த சட்டம் என்னது? செருப்புகள், செருப்புகளை அணிந்து தொழுவதற்கு அனுமதி என்பது சம்பந்தமான சட்டத்தை பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? செருப்புகளை அணிந்தும் தொழுதிருக்கிறார்கள், செருப்புகளை கலட்டியும் தொழுதிருக்கிறார்கள். அப்ப எனவே அப்படி ஒரு முறை இப்படி ஒரு முறை தொழுது கொள்வது என்பது சிறந்தது. அப்ப நாங்க எங்களுக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது நாங்க அப்படி தொழுது கொள்வது, ஏன்னா நாங்க அப்படி தொழுவதே கிடையாது தானே? அப்படி தொழுவதே இல்லைன்னா என்ன செய்யணும்? அதையும் செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை நாம் என்ன செய்வது? நடைமுறைப்படுத்துவது. அதே போன்று செருப்புகளை கலட்டும் போது என்ன ஒழுங்க பேண வேணும்? அந்த தொழுகையில் இருக்கும் போது வலது பக்கம் வைக்கக்கூடாது என்று பார்த்தோம், இடது பக்கம் வைத்துக் கொள்வது. இடது பக்கம் யாராவது ஒரு தொழுகையால் இருக்கிறார், தொழுகிறார் என்றால் என்ன செய்வது? தனது கால்களுக்கு இடையில வைத்துக் கொள்வது, தனக்கு முன்னால் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது. சில அந்த தவறை நாங்கள் எங்க செய்வோம்டா? மக்காவுக்கு போனா அங்க உம்ரால என்ன செய்வோம்? அந்த தவறை முன்னால்தான் வைக்கிறோம். அப்ப அது தவறு நாங்க என்ன செய்யணும்? எங்க கால்களுக்கு மத்தியில வைத்து தொழுகையில பேணுகின்ற ஒரு ஒழுங்காக அதபாக ஷேக் அவர்கள் இதை அடையாளப்படுத்துகிறார்கள். சரி, அடுத்ததாக இறுதியாக என்ன பார்த்த சட்டம்? மிம்பரின் மீது தொழுவது. மிம்பரின் மீது தொழுவது, இதனுடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பதற்காக, மக்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பதற்காக மிம்பரின் மீது தொழுவது. இப்படி தொழும் போது சுஜூ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்வாரு? அவர் வந்து கிப்லாவை முன்னோக்கியவராக என்ன செய்வாரு? அப்படி இறங்குவாரு. இறங்கி சுஜூதை செய்துவிட்டு மறுபடியும் இரண்டாவது ரக்அத்துக்காக என்ன செய்வாரு? மிம்பர் மீது ஏறி அவர் அந்த தொழுகையை நடத்துவார். இப்படி ரசூல் அவர்கள் தொழுதி இருக்கிறார்கள். அப்ப எனவே அருமை சகோதரர்களே, அப்ப இன்றைய இந்த பாடத்துல இந்த தொழுகை சம்பந்தமாக அதன் ஒரு பகுதி பார்க்கப்பட்டிருக்குது. அதில் குறிப்புகளை என்ன செய்ய எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷால்லாஹ் இது தொடராக ஒவ்வொரு பகுதியாக நடைபெறும்.